வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இணைய போகிறது யாருன்னு பார்த்தோன்னா டென்மா.
வணக்கம் குரு.
டென்மா வணக்கம்.
வணக்கம் குரு.
வணக்கம்.
வணக்கம் வணக்கம்
வணக்கம். பொதுவாகவே டென்மா எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மேலே, ஸ்பெஷலாக இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் மேலே எனக்கு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது ஏன்னு யோசிச்சேன்னா, இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு இதே கிடையாது, ஒரு பவுண்ட்ரி கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நினச்சதை பண்ணலாம், நினச்ச விஷயத்த வந்து நினச்ச ஃப்ளோவில் யாரும் தடுக்க மாட்டாங்களே, நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் எதுவும் கிடையாது. அதனாலேயே அது மேலே ஒரு ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. அப்படி தான் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தென்மா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்ததும், ஸோ தென்மாட்டை வந்து சில விஷயங்கள் அப்படியே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டு உள்ளே இழுத்துட்டு வந்தாச்சு. ஒரு ஒரு மியூசிஷியன்ஸ் இதெல்லாம் தாண்டி தலைவர் நான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார்னு நம்புகிறேன்.
நம்புறீங்களா?
இல்லை, நம்ம நம்ம தனியாக பேசிக்கிறது வேற. டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா இளையராஜா. ஓகேவா? ஒரு சீரியஸான டாபிக் தான் போக போகிறோம், ஆனால் சீரியஸாக ஆரம்பிக்காமல் ஜாலியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டென்மார்க் இளையராஜா பிடிக்குமா?
எனக்கு அதாவது நான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்டினை. எனக்கு எப்படின்னா, இளையராஜா வந்து என்னோட சோலில் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாரு சின்ன வயசுலேருந்தே.
அது எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாமா?
எனக்கு வந்துட்டு எந்த இடத்துனா எந்த மாதிரி பாட்டு ஆல்பம் அந்த மாதிரி கேட்குறீங்களா?
ஏதாவது ஒரு பாயிண்ட் டக்குன்னு இவர் தான்டா அப்படின்னு தோணும்ல?
எனக்கு புன்னகை மன்னன்.
புன்னகை மன்னன் சூப்பர்.
எனக்கு புன்னகை மன்னன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது படத்தை ஒரு ட்ராஜிக்கான ஃபிலிம்னால, ஸ்டார்டிங்கே ஒரு ட்ராஜிக்கான இன்சிடென்ட் இருக்கனால எனக்கு சின்ன வயசுல அப்படியே ஒரு மாதிரி பயந்துருவேன், ஒரு மாதிரி அழுதுட்டேன். குதிக்கும் போது ஐயோ இதுக்கு ரெண்டு பேரும் சாகுறாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம்லாம் ரொம்ப அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் லைக் ஒரு மியூசிஷியன் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ், நான் வந்து வளர்ந்த ஏரியாவில் ஃபுல்லாக இளையராஜா சாரோட மியூசிஷியன்ஸ் தான். அவரோட மியூசிஷியன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க பேர் ராண்டி, ஜூடி இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களை பார்த்து தான் நான் வளர்ந்து மியூசிஷியன் ஆனேன். ஸோ இவங்க இளையராஜா பற்றி அவர்கிட்ட போய் வாசிக்கிறதோ இது மாதிரி எப்பயாவது ஒரு கதை கேட்போம், அவங்களாம் சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு கதை கேட்பாங்க. பட் ஆனால் அவரை பற்றி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் அவர் பாட்டு எல்லாத்தையும் எடுத்து பிரேக் டவுன்
பண்ணுவேன்.
ஸோ பிரேக் டவுன் பண்ணும்போது எனக்கு புன்னகை மன்னன் ஃபஸ்ட்டு, லைக் இது வந்துட்டு மியூசிஷியன் சீரியஸாக எடுக்கிறது முன்னாடி, இது மியூசிஷன் சீரியஸாக எடுத்துகிற பிறகு வந்த விஷயம். எனக்கு புன்னகை மன்னன் ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த என்ன சத்தம் இந்த நேரம் அந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி, ஏன் இந்த கார்டு இப்போ நம்மளை இப்படி பண்ணது அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கொஞ்சம் மியூசிஷியன் சர்க்கிள் என் வயசு பசங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது இந்த என்ன சத்தம் இந்த நேரம் அந்த பாட்டு இருக்கல, அது வந்துட்டு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷனோட இருந்தால் கூட அது கிட்டாரில் வாசிக்கும் போது எனக்குல, ஓ நம்ம நம்ம இந்த மாதிரி பாட்டு கூட இப்படி கூட பண்ணலாம், இவ்வளோ கேஷுவலாக கூட லைக் அந்த பாட்டை வந்துட்டு ஒரு அக்கூஸ்டிக் மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணி கூட இவ்வளோ நம்ம வாசித்தாலே ஒரு இனிமையாக இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாசித்தாலே இனிமையாக இருக்கே அப்படின்லாம் தோணி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அட்ராக்ஷன் தான்.
சூப்பர் சூப்பர். எனக்கு இது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டிக்கு வந்து இந்த அக்கஸ்டிக்ங்கிறது வந்து ஒரு ஆயுதம் மாதிரியா நிறைய பேர் அதுதான் மெயின் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கிறாங்களா?
இல்லை அது ஏன்னா கொஞ்சம் செலவு கம்மி, அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்கூஸ்டிக் வாசிக்கு வாங்குறது எலக்ட்ரிக்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால அக்கூஸ்டிக் வாசிக்கும் போது ப்ளஸ் சில் பண்ணும்போது இல்லை இல்லை ரிலாக்ஸ் பண்ணும்போது, ஸோ அப்போ இப்போ சில் பண்ணிருக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு இதானே இன்ஸ்ட்ருமெண்ட் தானே அக்கூஸ்டிக் கிட்டார் இது மாதிரிலாம். நான் இதில் கூட சொல்லியிருந்தேன் லைக் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பியானோ வாசிக்காமல் கிட்டார் போனீங்கன்றலாம், ஏன்னா கிட்டார் சீப்பர் தென் பியானோ, ஒரு 2000-5000 வித்தியாசம், 8000 வித்தியாசம் அப்படி இருக்கும்.
ஓகே ஓகே ஓகே.
ஸோ அண்ட் எனக்கு என்னன்னா லைக் எனக்கு இளைய நிலா கிட்டார் சோலோ கேட்ட பிறகு எனக்கு அந்த அந்த இருக்குல்ல
ஹை பாயிண்ட் அதெல்லாம்
அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. அண்ட் எனக்கு இன்னொரு செக்ஷன் கூட ரொம்ப பிடிக்கும், எதுனா டிக் டிக்ல டிக் 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 அந்த படம் இருக்குல்ல, இது ஒரு நிலா காலம் அந்த பாட்டுலாம் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு வேற ஒரு இது இருக்கும், லைக் ஒரு மாதிரியான ஃப்ளோ இருக்கும்.
ஸோ ஒரு லைட் அப்படியே சில் பண்ணி ஜாம் பண்ணுற ஓகே.
ஸோ இது நான் ஒரு பேண்ட்ல தான் ஆரம்பிச்சு, பேண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போதுலாம் கூட நான் ஒரு இந்துஸ்தானி பேண்ட் வச்சிருந்தேன், பேர் மாயான்ட்டு. அந்த பேண்டில் வந்து நாங்கள் வாசிக்கும் போது அப்பப்போ இளையராஜா பாட்டு நாங்கள் வாசிப்போம். வாசிக்கும் போது இந்த மாதிரி அவரோட காம்ப்ளெக்ஸ் சாங்ஸ்லாம் எடுத்து பிரேக் டவுன் பண்ணும்போது இன்னும் அந்த ஒரு இது வர ஆரம்பிச்சு. ஓ பா, எங்கேயோ இருக்குது இதெல்லாம் அப்படின்ட்டு.
சூப்பர். எனக்கு எப்படி இளையராஜா வந்து பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கிறப்போ 10th ஸ்டாண்டர்ட் லீவில் வந்து அண்ணன் அப்பாலாம் வந்து தங்க வேலை பார்க்குறவங்க. ஸோ அண்ணன் வந்து நீ என் கூட வந்து கொஞ்சம் லீவில் தானே இருக்க, வந்து பாடுற அப்படின்னு சொல்லுவான். அவன் கூட போய் வேலை பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஒரு சோனி வாக்மேன் கேஸ்ட் கொடுத்து, அப்போ தான் ஃபஸ்ட் நான் அதை பார்க்குறேன், அந்த வாக்மேனே அப்போ தான்
பார்க்குறேன்.
அதில் வந்து இது பாட்டு கேட்டே வேலை பாரு, உனக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட பாட்டு, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா பாட்டுங்கிறது ஒரு பாட்டு அவ்வளோதான், ஒரு படத்தில் வர்ற பாட்டு அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருக்கும். அது ரொம்ப அந்த பகுத்தாய்ந்து பண்ணுறது அந்த டீட்டெயிலிங்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்ட பாட்டு வந்து ஜனனி ஜனனி பாட்டு.
செம
ஜனனி ஜனனி பாட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த வாக்மேனில் கேட்குறேன். வாக்மேன் எஃபெக்ட் நமக்கு தெரியும்ல, நமக்கு அந்த தியேட்டர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஜனனி ஜனனி கேட்குறேன். டோட்டலாக ஐ ஃபெல்ட் சம்திங், அது என்னன்னே என்னால் இப்போ வரைக்கும் என்னால் இமேஜின் பண்ணனா, அது ஒரு வேர்டில் என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. இந்த புனிதத்தன்மை அந்த மாதிரி நிறையா ப்ளா 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 அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து அப்படியே
ஒரு ரொம்ப ஒரு யூஃபோரிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க,
ஒரு மாதிரி ஒரு ஆன்மா அப்படியே டச் பண்ணி என்னமோ பண்ணிருச்சது.
ட்ரான்ஸ்ல போற மாதிரி.
நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்க்க என் கண்ணுலேருந்து அப்படி தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பாட்டு கண்ணை தொடச்சிட்டு பாட்டை கேட்டுருக்கேன். அதுதான் வந்து ஒரு மியூசிக் ஹிட் மீ அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுவேன். ஸோ அந்த ஃபஸ்ட் மொமெண்ட்டாக இளையராஜாவை இருக்கிறப்போ அதை பற்றி, அதுக்கப்புறம் இப்போ பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது என்னென்னா, இளையராஜா மியூசிக்னால் எப்படி இருக்கும், இளையராஜா மியூசிக் வந்து இன்னும் கிராமத்து ஆளுகள்லாம் கேட்குற மாதிரி ஜாலியாக ஒரு கிராமத்து இசை,
ஒரு
எளிமையான இசை, இந்தி இசையை ஒழிக்க வந்து எளிமையான இசை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல. நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஏரகமான ஏரா யுவன் ஏரா இதெல்லாம் தான் வளர்ந்துருக்கேன். ஆனால் நான் யுவன் இளையராஜா பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறப்போ அதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் புரிய ஆரம்பிச்சது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, சின்ன சின்ன ஸ்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் கூட அதில் அவ்வளோ துல்லியமாக இத்தனைக்கும் அது எப்போ போட்டிருப்பாங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரே டைமில் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் அப்பவும் கூட அதில் இருக்கிற அந்த கிளாரிட்டியும் எல்லாமே என்ன அப்படியே பிரமிப்பில் உண்டாக்குச்சு. அந்த ஜனனி ஜனனில் ஆரம்பித்து ஒவ்வொரு பாட்டாக கேட்டுட்ருப்பேன். என்னை தாளாட்ட வருவாள்லாம் அப்போ தான் கேட்குறேன்
நான். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
அதெல்லாம் அந்த 90s அப்புறம் வர பாட்டுல
அவரோட பீரியட் மாறும் போது அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணார் நினைக்கிறேன்ல.
ஃப்ரெண்ட்ஸ்
அந்த ஒரு பீரியட் இருக்குதுல, அந்த பீரியட் இருக்கு.
ஆமா, கண்ணுக்குள் நிலவு,
விஜய், நிறைய விஜய் படங்கள் இருந்துச்சு.
நான் எல்லாமே அது 90s அப்புறம் பாத்தீங்கன்னா இளையராஜாக்கு வந்து ஒரு சரியான பிரச்சனை ஆயிருது. என்னன்னா ஏரமான்னு ஒருத்தர் வராரு, அவரோட குவாலிட்டியை பத்தி ஊர்லாம் பேசுது. உண்மையாவே இளையராஜாவோட மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அடி வாங்கிடுது ஏரமான் வந்ததுக்கப்புறம். ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ்லாம் அங்கே போகிறாங்கல்ல, மணிரத்னம் எல்லாம் அங்கே போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இளையராஜா வந்து அவரோட குவாலிட்டி ஆஃப் மியூசிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அவர் போட்ட மியூசிக் தான் இந்த என்னை தாளாட்ட ஒரு வாழ ஆகட்டும், இல்லை கண்ணுக்குள் நிலவில் வர்ற பாடல்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நமக்கு இப்பவும் அந்த என்னை தாளாட்ட ஒரு வாழலாம் இப்போ நம்ம கேட்டாலும் இப்போ இருக்கிற ஃப்ரெஷ் ஃபீல் வருது இல்லை, அது அதனால தானே அப்படின்னு கூட எனக்கு தோணும்.
எனக்கு என்னன்னா அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப லைக் நம்ம ஒரு ஃபேஸுக்கு கொண்டு போவோம்ல, லைக் ஒரு கிரிஞ்சான் நம்மளுக்குள்ள ஒரு கிரிஞ்சான ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கான்ல
எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும்.
சாதாரணத்தில் வர மாட்டான், இந்த லவ் பண்ணும்போது ஒருத்தர் வருவான்ல, வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா தெரியும், சன் போட்டோலாம் அடைப்போம், பீச் எல்லாம் போய் பார்ப்போம், இந்த மாதிரி டைம்ல டப்புன்னு லைக் எப்படின்னா அது ஒரு பேடான ஒரு ஃபேஸ் கிடையாது, ஆனா ஒரு என்ஜாயபிளான ஒரு ஃபேஸ். அதுல முக்கியமான ஒரு பாட்டு வந்து எனக்கு எல்லாம் வந்துட்டு என்னை தாளாட்டு வருவாளா, அதுக்கப்புறம் ஹேராம் இது நீ பார்த்த பார்வைக்கு,
சூப்பர்.
அது அதுதான் வரும். அண்ட் ப்ளஸ் எனக்கு எனக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்ச லவ் சாங் அவர் பண்ணதுலே இந்த பீரியட் இல்லாமல், அதாவது நம்மளுக்குள்ள ஒருத்தன் ரேஷனலாக ஒருத்தன் லவ் பண்ணுவான், ஒருத்தன் பிளைண்டாக ஒருத்தன் லவ் பண்ணுவான்ல, பிளைண்டாக லவ் பண்ணுறவனுக்கு எனக்கு வந்துட்டு என்னை தாளாட்ட வருவாளா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டெலாம் வந்துடும், நீ பார்த்த பார்வை. அப்புறம் ஆனால் ஒரு மாதிரி மெச் லைக் ரேஷனலாக யோசிக்கிற வந்து நினைவு ஒரு பறவை. இளமையனும் பூங்காற்றும்
அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது என்னென்னா, இப்போது ஏரமான் வந்ததுக்கப்புறம் இளையராஜாவோட எரா வந்து டொக்காயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஏன்னா ஒரு காம்படிட்டராக ஒரு ஆள் அவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறப்போ இவர் அதுக்கு ஈடு கொடுக்குறக்காக ஒரு மியூசிக் ஒன்று கொடுக்குறாருல, அவர் ஆஃப்டர் நைன்டிஸ்க்கு அப்புறம் கொடுத்த மியூசிக் எல்லாமே கல் கிளாசிக்காக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் தெரில. நீங்கள் சொன்ன மாதிரி ஹேராம் ஆகட்டும்,
எனக்கு என்ன
எல்லாமே அந்த பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு.
கரெக்ட் கரெக்ட். இல்லை எனக்கு என்ன இதில் அது ஒரு கம்பேரே பண்ணக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அது ஒரு கம்பேர் பண்ணுறதே ஒரு தப்பான விஷயம் தான். இளையராஜாக்கும் ஒரு காம்படிஷன் இல்லை. ஏன்னா அவர் வச்சுட்டார் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக அவரோட ஸ்ட்ரக்சர் வச்சுட்டார். ஸோ அதுக்கப்புறம்
ஆல்ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு.
ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்களோட இது தான், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸு, அவங்களுக்குன்னு ஒரு தனி இது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ கூட கேட்டிங்கன்னா, இப்போ ரேமான் வந்ததுலேருந்து ரேமான் சார் வந்ததுலேருந்து அடுத்த ரேமான் யாருந்தானே கேட்க வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அவங்க கிட்ட கேட்டால் கூட, அவங்க கிட்ட பர்சனலாக பேசுங்க, அவங்க கிட்ட கேட்டால் கூட அது கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்கவுங்க ஜேர்னி இருக்குது. அப்படி தான்
விட்டு
என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்துட்டு வெவ்வேறு லைக் அவதாரங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவரோட மியூசிக் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்தாலும் அந்த எசன்ஸ் போகவே இல்லை நான்கடவுள் வரைக்கும்.
இப்போது எனக்கு ஒரு விஷயம், எனக்கு எப்போவுமே நான் வந்து எனக்கு மியூசிக் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த உண்மத்த நிலைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது எனக்கு இன்னசென்ஸ் இல்லை, உண்மத்த நிலை, ஒரு மாதிரி ஒரு ஒரு கோர் ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கற்றது தமிழ் பாட்டெலாம் எடுத்தேன்னா அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஒரு ரானஸில்
ஒரு டார்க்கான ஒரு ஃபீலிங்க.
ஆ, ஒரு மேபி அது அப்படி கூட வச்சுக்கலாம். அது அது அதுக்குள்ளே அந்த டார்க்கான ஃபீல்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் யோசிச்சு வச்சிங்க. எனக்கு அது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு தெரில. அப்படி எடுத்துட்டேன்னா அந்த மியூசிக்லாம் நான் மேக்ஸிமம் பார்த்தேன்னா, இப்போது இது இதை எடுத்துக்கோங்க, சேதுவில் வர அந்த பாட்டாகட்டும், இப்போ நான்கடவுள வர அந்த ஓம் சிவோகம் ஆகட்டும், நான்கடவுள் பிஜிஎம்ஸ்லாம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இளையராஜா வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் மாதிரி. அது வேற யாரும் எனக்கு கொடுத்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் எனக்கு எதுவும் தோணவே
மாட்டேங்குது. அது நீங்கள் சொல்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணுற அந்த பரோக் லைக் ஒரு ஒரு டார்க்கான ஒரு எப்படின்னா இந்த டார்க் ஷேட் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, லைக் மியூசிக் வந்துட்டு எல்லோ
ஒரு பயம் கொடுக்குற மாதிரி,
எல்லோ கிரீன் பிங்க் ப்ளூ அப்படி இருக்கும்போது சடனாக மெரூன்
அப்படிலாம் இருக்கா,
டார்க் ப்ளூ இல்லை நான் சொல்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் கலர் கலர் பெயிண்டிங்காக தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த
இசையில் இசையில் வர்ணம் இருக்குங்கிறீங்க,
கண்டிப்பாக இருக்குங்க இசையில் வந்துட்டு வெவ்வேறு பே அது வெவ்வேறு எல்லா இந்த எல்லா கலர் சேர்ந்தா அந்த ஒரு இது வருது நம்மளுக்கு பிடிச்ச கலர். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு வந்து இந்த நான்கடவுளாக இருக்கட்டும், சைக்கோவாக இருக்கட்டும், ஓனாய் மாட்டுக்குட்டியும், நீங்கள் அதானே சொல்கிறீங்க அந்த
சூப்பர் கரெக்ட் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி
மாட்டுக்குட்டியும்.
ஓகே ஓகே.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயும் ஒரு ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் கொடுக்குற ஒரு இது, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு மனுஷன்
இல்லை,
ரொம்ப டிசிப்ளின், வெரி ஆனஸ்ட், வெரி ரியல் பர்சன்.
அடுத்து அதுக்கு தான் வரேன் நான். ஓகே, இப்போது இசையில் வந்து வர்ணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆரம்பித்த மாதிரி மியூசிக்குள்ள காஸ்ட், ஆக்சுவலாக இங்கே எல்லாத்துக்குள்ளேயுமே அதை கொண்டு வந்துட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது இல்லாமல் இருக்க மாட்டேது, அது கண்டிப்பாக இருந்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல் ஆரம்பித்தாச்சு. அது அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் இருந்திருக்கு. ரஹ்மான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்னென்னா, இசையில் வந்து இதெல்லாம் கிடையாது, கேஸ்ட்லாம் கிடையாது, நீ திறமை இருந்தால் முன்னுக்கு வந்துடுவ. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு இளையராஜாவையும் சொல்கிறாரு, ஓகேவா? ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே அது ஓப்பன் ஆகிறாதுல்ல, இளைய எல்லாருமே இளையராஜா வாயிட முடியாதுல்ல, அது மாதிரி எல்லாரும் பண்ண முடியாதுல்ல, எல்லாருக்குமே அந்த ஸ்டேட் வந்துடாதுல்ல. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி தானே நான் இருக்குது இதில்.
ஆமாம் இருக்கு. பட் ஆனால் இது ஒரு ரொம்ப ஒரு டபுள்எட் சோர்ட் தான் இந்த மியூசிக்கில், ஜாதி இருக்க விஷயத்துல. அது நம்ம எப்படி பேசினாலும் ரிவர்ஸ் தான் வாங்க, யார் பேசினாலும். ஏன்னா இது நிறைய
இன்ஸ்டியூஷன்,
அதாவது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே சில ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது, சில ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகல. அது ஜாதி ரீதியாக இல்லை, அது வந்து இது இந்த ரீதியாக இருக்கலாம். அது பேர் என்ன, லைக் டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ
நீங்க எப்படி கர்நாடக சங்கீதம் அந்த மாதிரி எல்லாம்
சொல்றீங்க, கர்நாடக சங்கீதம் அதுலயும் லைக் ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கும்.
அதுவே இவங்க கிரியேட் பண்ணி வைக்கிறது தானே.
யார் கிரியேட் பண்ணி வைக்கிறது?
அதுவே ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் மியூசிக் நம்ம மைண்டுக்குள்ள இன்பில்ட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, சூப்பர் சிங்கர் நம்ம பாக்குறோம், சூப்பர் சிங்கர்ல மத்த பாட்டெல்லாம் பாடுறவங்க நம்ம அப்படியே தள்ளி வச்சிருவோம். எவன் ஒருத்தன் வந்து கர்நாடக சங்கீதத்துல ஏதோ ஒரு பாட்டு பாடுவான், அவன் பாடினானா அப்படியே அவனை தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு எல்லாருமே கொண்டாடுவானுங்க. அது ஏன் அந்த விஷயம் வந்துச்சுங்கிறதே ஒரு ஒரு அது பில்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் என்னோட மைண்ட்ல தோணுது. அது
கரெக்ட் தான். இப்போ என்னன்னா, முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. சோ யார் சீக்கிரமா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஆனாங்க.
ஓகே, அப்ப முன்னாடி அவங்க அத பவுண்ட் பண்ணி வச்சிட்டாங்க முன்னாடி.
இல்ல அப்படி இல்ல, அதாவது இங்கே ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆட்கள் இருக்காங்கல்ல. இப்போ எனக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் மேலயும் நம்பிக்கை கிடையாது. அதாவது எனக்கு ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் ரிலிஜன், இது எந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் கட்டினால ஜெயிக்குது. அது அவங்களும் ஜெயிக்கிறாங்க, அதுக்கு எந்த மாதிரி ஃபண்டிங்கும் போடுறாங்க. அது ஒரு ஜாதியும் இருக்கலாம், அது ஒரு வெவ்வேறு லைக் கிளாஸாகவும் இருக்கலாம், அதாவது வர்க்கமாக கூட இருக்கலாம். இப்போ அதுலேயும் பிரிஞ்சிருக்கலாம். எல்லாருமே முன்னேறி வர முடியாது தான். அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்னாரும் அட்லீஸ்ட் ஒரு 100-200 கம்போசர்ஸ் அது நேம் பண்ணுற மாதிரி தின்னும்ல. ஆனால் நம்ம இப்போ கவுண்ட் பண்ணல எவ்வளோ கம்போசர்ஸ் உங்களால் ஒரு 5 செகண்ட் டப்புன்னு எவ்வளோ சொல்ல முடியும். டப்புன்னு சொன்னால் இளையராஜா, ஏஆர்
ரஹ்மான்,
அவ்வளோதான். இது நிறையா இருக்குது, நிறையா இது வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்குது, வெவ்வேறு இது இருக்குது. சரி, அவர் சொல்கிற பாயிண்ட் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். அவர் சொல்கிறது வந்துட்டு நீ ஜெயிச்சா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ப்ராப்ளி அவர் ஈக்விட்டி ஏதாவது ரிசர்வேஷன் இந்த மாதிரி விஷயம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா
அவரே சொல்கிறார். இல்லை நான் நியூஸ் பேப்பர்லாம் நான் படிக்க மாட்டேன், இவரே சொல்கிறார், ரஹ்மான் சொல்கிறேன்.
ஆமாம், அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் அவருக்கு எப்படி சொல்கிறது, அவர்
கேட்குறப்போ கேட்குறதே அபத்தங்கிறீங்களா?
ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவர் வேறு ஜோனில் இருக்காது, அவரே விட்டுருணும். அப்படி இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஜேஷ் ராஜாமணி ஆர்டிகல் படித்த மாதிரி தான். ஏன்னா ரஹ்மான் வந்து ஒரு ரெவல்யூஷனரி கம்போசர். லைக் எப்படி சொல்கிறதுனா, அவரால் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த டிஜிட்டல் ஆக்சஸ் வர ஆரம்பிச்சிது. என்னதான் இன்றைக்கி நம்ம என்ன சொன்னாலும் ஒரு ஃபோக் மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணி பண்ணால் கூட நம்ம டிஜிட்டல் தான் எடுத்துகிட்டு
போகணும்.
அது அந்த ஆக்சஸ் வந்துட்டு ரஹ்மான் கொடுத்தாரு. அவர் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்துட்டு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு
சொல்கிறேன்.
ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் அந்த லைக் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சில க்வெஸ்சன்ஸ் கேட்க வேணான்னு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒர்க்கில் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியாக விட்டனால அவங்ககிட்ட சில டைம் விட்டுடலான்ட்டு சரி ஓகே இது விட்டுடலாம் அப்படி தான் சொல்லுவேன். இவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
இது எப்படின்னா, இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ அது முன்னாடி இல்லை. இப்போ இளையராஜாலாம் அதை பற்றி யோசித்தது கிடையாது, இல்லை யோசிச்சதுலேயே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரில, அந்த மாதிரிலாம் எதுவும் அப்போ எதுவும் பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாதியை பற்றிய பிரச்சனைகள்லாம் பேசுகிற மாதிரிலாம் இப்போ இப்போ நீங்கள் பேசுகிறதாகட்டும், இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ கேஷ்லெஸ் கலெக்டிவ் வர்றப்போ எத்தனை பேருக்கு சூத் தெரிஞ்சதும் தெரியும், எத்தனை பேர் மார்கழி வசனம் பண்ணுறவங்க வந்து ஓல் விட்டுட்டுருந்தாங்கன்னு தெரியும்ல நமக்கு. அந்த மாதிரி இப்போ அது பண்ணுறதாகட்டும். இப்போது சந்தோஷ் வந்து இப்போது நெருப்புடா நெருங்கடான்னு பேசினாருன்னா இந்த சைடு எல்லாருக்கும் கடுப்பாகுது இல்லை. இவங்கெல்லாம் இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களையோ இல்லை அறிவு ப்ரோவையோ சந்தோஷையோ ஒரு சைடில் வச்சு பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே மியூசிக்லேயும் மியூசிக் தெரியுது இவங்களுக்கு, அது போக இவங்களுக்கு சோஷியலாகவும் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை ஒன்று வருது இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு இல்லாமே அந்த ஜோனே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். அந்த ஜோனே இல்லாமல் போயிடுச்சு
அவங்களுக்கு, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு கோலோட இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது அதாவது சர்வைவல் தான் ரெண்டு பேருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரே ஒரு ஒரு பெரிய ஆயுதம் தான், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட் வெப்பன். அவர் இந்த குளோப் இந்த உலகத்துக்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு இமேஜ் காமிச்சாங்கல்ல இந்த இந்த சைட் ஆஃப் மியூசிக்கு. இப்போ இது ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், இது ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டப் தான். நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது நம்ம சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் அந்த சண்டை இருக்குல்ல, அதில் எப்படி ரஹ்மான் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு போயிடுவாங்கள்ல இவர் இந்தியன் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த ஆஸ்கர் பிரித்து வரணும்ட்டு அந்த ஆஸ்கர் பிரித்து வரணும்ட்டு அந்த ஒரு இது இருக்குல்ல. அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் ரொம்ப வேற மாதிரி இமேஜில் வச்சிருப்பாரு இமேஜில் வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் தான் என்ன என்ன மாதிரி ஒரு கம்போசர் இந்த உலகத்தில் இருக்க முடியுது.
ஓகே,
ஸோ நம்ம
அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது.
ஆ, எனக்கு எனக்கு ரெண்டு பேருமே ஹீரோ தான் எனக்கு, ஆனால் ரெண்டு பேரும் எனக்கு வெவ்வேறு பார்வை உண்டு ரெண்டு பேர் மேலேயும். லைக் அவங்களை எப்படி நான் வந்துட்டு வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க மியூசிக்காக மட்டும் எடுக்காமல் லைக் ஆஸ் பீப்புளாக நம்ம எப்படி எடுத்து அவங்க கிட்டேருந்து என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கற்றுக்கிட்டு நம்ம அது மூவ் ஆன் பண்ணுறது
தான். இப்போ உங்களை வந்து இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளலாம் அடைக்கிறது எப்படி பார்க்குறீங்க?
என்னையே வந்து வட்டத்தில் அடைக்கிறாங்க, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சில பேர் வந்துட்டு லைக் எப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் லெஃப்ட் இருக்கிற ஸ்டோரிஸ் அதாவது அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார், நார்மலாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு லேபிள் இருக்குது. அதே மாதிரி இவர் நாட்டுப்புற பாடல் தான் பண்ணுவார் அப்படின்ட்டு, ஸோ இந்த மாதிரியும் லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் பண்ணுறது தான் பண்ணிருப்பேன். எனக்கு இந்தியன் ஒன்று இருக்க வரைக்கும் இண்டிபெண்ட் இருக்க வரைக்கும் நான் அதில் பண்ணுறது தான் பண்ணிருப்பேன். அது யாருக்கா பிடிச்சிருந்தா அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நான் வேறு எதாவது பண்ணுவேன்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, அது அவங்களையும் அவங்களையும் எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே கொஞ்சம் பழகிட்டோம் சில விஷயத்துக்கு. லைக் ஒருத்தரை இப்படி தான் பார்க்கணும், ஒருத்தரை இப்படி தான் கூப்பிடணுன்ட்டு பழகிட்டோம், இதான் வரும் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிட்டோம்ல, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாராலையும் எல்லாம் முடியும். இப்போ இளையராஜாவே எடுத்தீங்கன்னா அவர் எந்த ஜானரில் போடுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கண்டே முடியல. எந்த மியூசிக்கல் ஜானர்
எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்காருல்ல,
எல்லாமே பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா லைக் நான் பர்சீவ் பண்ணுறது ஒன்று, நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க அவரை?
என்ன என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து நான் ஒரு எத்தியஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிப்பேன், ஆனால் யாருக்காலையும் விழுகக்கூடாது அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஆனால் வீட்டில் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க இல்லை, அம்மா அப்பா காலையெல்லாம் விழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பெரியம்மா காலையில் விழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆளை நான் பார்த்தேன்னா ஐயோ என்னையும் அறியாமல் நான் காலைல விழுந்துருவேன் அப்படின்னா அது இளையராஜாவாக தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்லேருந்தே என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது, ஐயோ இளையராஜாவா கடவுள் அப்படியே கை காலில் விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு மென்டல், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நான் அவரை யோசித்து யோசித்து பழகிட்டேன். அவரும் அதை அதுவும் அவரை வந்து அவர் வந்து இப்போது இப்போ இளையராஜா ஆகட்டும் ரஹ்மான் ஆகட்டும் மியூசிக் இஸ் க்ளோஸ் டு காட் அப்படிங்கிறாங்கல்ல, அதை வந்து கடவுள் கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ரொம்ப புனிதப்படுத்திட்டாங்க அப்படின்னு தோணுது. அது நம்ம மைண்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிலீவ் ஆக ஆரம்பிக்குது. மடை இசை இசையை படைப்பதால் நானும் இறைவனே அப்படின்னு சொல்லி வரும் அதில். அந்த மாதிரி அவர் இசை வந்து இசையையும் இசை படைக்கிறவங்களையும் கடவுள் கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம மைண்ட் அது என்ன என்ன அறியாமல் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இளையராஜாவையும் அவர் கடவுள், அவரை பார்த்தா காலைல விழுகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. கடவுள் காலையே முதல்ல ஏன் விழுகணும்னு எனக்கு தெரியாது, ஏன் விழுகணும்னு கேட்குறேன்
நான். ஸ்டைலிஷான ஒரு கூல் கை தான் பார்க்குறேன் அவரை.
அப்படியா?
ரொம்ப எனக்கு ஏன்னு தெரியல, இது ரொம்ப வியாடா இருக்கும். அவர் ஒரு அதாவது ரொம்ப ஒரு ஸ்டைல் உள்ள ஒரு மனிதர், ஒரு குர்தா வேஷ்டி போட்டு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த அந்த ஒரு இதுல ஒரு
அவர் அப்படி இல்லாம நம்மள நினைச்சு பார்க்கவே முடியாது இல்ல, வேற ஏதாவது ட்ரெஸ்ல நினைச்சே பார்க்க
முடியாது. ஐ திங்க் இதான் என்ன பண்ண வசந்தம் ரெக்கார்டிங் அப்போ இது போட்டா எனக்கு சூட் போட்டா நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி சரணம் வேற மாதிரி இருக்காரு அப்படிதான் யோசிச்சேன். அந்த ஒரு ஸ்வாக் வேற ஒரு ஃப்ரேம் ஆயிடுச்சு, வேற கலர் ஆயிடுச்சு அப்படிதான் யோசிச்சேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு இவர் இப்படி இல்லைன்னா என்னால் நீங்கள் எனக்காவது பார்த்துருக்கீங்களா வேறு ஃபோட்டோவில்? நான் பார்த்தது கிடையாது.
இல்லை அதான் ஏதாவது கான்சர்ட்னா கோட் போட்டு வருவார்.
ஸோ அதனால எனக்கு வந்து
இது
இது மேலே எப்படி சொல்கிறது, இது மேலே ஒரு அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கூலான ஒரு இமேஜ் இருக்குது. அண்ட் ப்ளஸ் லைக் மார்கன் ஃப்ரீமனோட அவர் வாய்ஸை கம்பேர் பண்ணுவேன். மார்கன் ஃப்ரீமன் தெரியும்ல,
என்னையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க தான்
சொன்னீங்களா? நான் சொல்றேன், அவர்கிட்ட அவர்கிட்ட லைக் நம்ம நம்ம மனசுக்குள்ள இருக்க கடவுள் வந்துட்டு
ஓகே,
அந்த கடவுளுக்கு ஒரு குரல் இருந்துச்சுன்னா அந்த குரல் வந்துட்டு இளையராஜா வாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
எக்ஸாக்டாக பிடிச்சிட்டீங்கன்னா நான் ஏதோ உளறிட்டு இருந்தேன், பார்த்தா கடவுள் காலவுள் இந்த இந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக விழுகலை. சூப்பர் கரெக்ட்.
எனக்கு அதான் எனக்கு எப்போதும் தோணும் லைக் அந்த மாதிரி ஒரு மானிடா பயப்படாதே அப்படின்னு தோணும். இளையராஜா வாய்ஸ்ல இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு அவர் எனக்கு அந்த ஒரு ரசிகனாகவே, இப்போ நான் என்னதான் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் எனக்கு அவர் ரசிகனாக இருக்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்குது.
As we are talking about caste பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ, இப்போ இளையராஜா வந்து இப்போ என்னென்னா, இப்போ ரஞ்சித் சொல்லுவார்ல நம்ம ஒரு விஷயம், நம்ம இந்த இதில் இந்த இதில் வந்திருக்கோம், நம்மளால் முடிஞ்சதை இத்தனை பேருக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவரோட பேச்சு, அவரோட படைப்பு எல்லாத்துலேயுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சு ஒன்று நான் நிறையா நிறைய ஆர்டிக்கிளாகவும் நிறையாவும் பார்த்துருக்கேன், போஸ்ட்ஸாகவும் பார்த்துருக்கேன். என்னென்னா இளையராஜா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து தான் வந்தார், ஆனால் அவர் அதுக்காக எதுவுமே பண்ணதில்லை, அவர் ஒரு அவர் ஒரு புரட்சியாளராக இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு எல்லாரோட பார்வையாகவும் இருக்குது. இப்போ இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு 100 படம் 200 படம் பண்ணதுக்கப்புறம் டென்மாவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இவர் இவர் சரியான ரெவல்யூஷனரான ஒரு ஆள். அந்த டைம்லேயே வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ்லாம் இருந்து அப்போருந்தே பயங்கரமாக குரல் கொடுத்துட்டு இருந்தார். இந்த குரல் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே எல்லாருமே மேண்டேட்ரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல.
எனக்கு
அப்போ இளையராஜா என்ன,
எனக்கு அந்த எனக்கு ப்ராப்ளம் அந்த இமேஜ் எனக்கு எனக்கு அந்த ஒரு இதில் போகக்கூடாதுன்னு தான் எனக்கு இது, நான் ரெவல்யூஷன்
போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே.
அது எப்படின்னா அது வந்துட்டு இன்னும் என்னோட டிசர்விங்கான ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்,
அந்த குரல் கொடுக்கிறதுக்குன்னு
என்னோட டிசர்விங்கான இருக்காங்க, நான் இருப்பேன், ஆனால் என்னோட டிசர்விங்காக இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ அதை நல்லா தெரிஞ்ச ஆட்கள்,
இது இன்னும் வலி இன்னும் புரிஞ்ச ஆட்கள், வலி இன்னும் அந்த வழியில் வாழ்ந்தவங்க இன்னும் டீப்பாக.
ஓகே 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 ஓகே.
அதுலேருந்து அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து தாண்டி வரும்போது அவங்களுக்கு அந்த கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பெருசாக எனக்கு இந்த 200 அது விடுங்க, என்னை படி விட்டுருங்க.
இல்லை இல்லை, நான் ஒரு ஜென்ரலைஸாக ஒரு டேர்ம்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகத்துலேருந்து வந்தவர், ஆனால் அதுக்காக அவர் எதுவுமே குரல் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு எப்படின்னா, இப்போது இவர் வந்து இவ்வளோ பெரிய அவர் வந்து ஒரு சங்கி ஆகிட்டார் அப்படின்னா சொல்கிறாங்கல்ல, அவர் அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவர் சங்கி ஆகிட்டாரன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்துலேருந்து வந்துட்டு ஒரு ஒரு கேஸ்டிஸ்டான ஒரு மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறது அவ்வளோ அவ்வளோ விஷயம் இருந்தது, தமிழ் சினிமாங்கிறது, அதில் இவர் இவ்வளோ பெரிய ஆளானதே ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிறதான் எனக்கு தோணும்.
ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல அவர்கிட்ட, ஒரு எக்ஸ்ப்ளோடிங்கான ஒரு ஃபோர்ஸ் இருக்குது உள்ள, அது ரொம்ப அவர் ஏன்னா சி எனக்கு கேள்வி ஞானத்தில் நான் சில விஷயம் கதை சொல்லும் போதுலாம் அவர் எம்எஸ்வி ரெக்கார்டிங் அப்போ வந்துட்டு எப்படி பக்காவான டைம், இன்னொன்று ஒன்று சொன்னாங்க இது மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கில் லைக் ஐ திங்க் ட்ரம்பட் பிளேயர் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வந்து கீழே போய் தம் அடிக்க போயிட்டு வந்தார், இவர் கரெக்டாக 94th பார்ல எங்கேயோ சொதப்பார்னு சொன்னாங்கட்டு கரெக்டாக எல்லோரும் வெயிட் பண்ணிருந்தா அந்த பார்ல சொதப்பினாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்பட் பிளேயர் சொதப்பினாருன்ட்டு இப்படின்னு ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையாக பொய்யானா எனக்கு தெரியாது, ஆனால் கேட்குறதுக்கு சூப்பராக
இருக்கு.
அவரோட வாழ்க்கையே ஒரு ஆயுதம் தான், அவரே ஒரு ஆயுதம் தான்,
அந்த ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருச்சுதான். இப்போ நான் இன்னொருத்தர் இந்த டிஸ்கஷன் பத்தி இன்னொருத்தர் ஃப்ரெண்டுகிட்டயும் பேசிட்டேன். அவர் அதை பத்தி அவர் யோசிச்சதும் கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது.
அது அதாவது அவர் மைண்ட் பண்ணாமே இருக்கிறது வந்து இங்கே பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் மைண்ட் பண்ணாமல் இருந்ததே ஒரு பெரிய புரட்சியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது அவர் மியூசிக் மூலமாக அவர் காமிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு.
இப்போ அவர் இந்த ஐடென்டிட்டி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னால் கூட என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒன்றுமே கிடையாது. ராஜா மியூசிக் விரும்புகிறவங்களுக்கு ராஜா
தான்,
புரியுதா?
புரியுது.
ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அவர் ஒரு ஐகான் ஆஃப் ஸ்ட்ரென்த். இப்போ எனக்குலாம் சத்தியமாக சொல்கிறேன், அவர் வந்தது ஐ திங்க் 30+ அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் மியூசிக் டைரக்டர் ஆனது. அவர் ரொம்ப லேட்டாக தான் மியூசிக்கே கற்றுக்க ஆரம்பித்தான்னு
சொன்னார்.
அண்ட் அவர் அவர் லைக் 60s இருக்கும்போது பயங்கரமான எல்லாத்தையும்
பண்ணிட்டார்.
யோசிச்சு பாருங்கள், அவர் 30s, 40s, 50s பயங்கரமான ஒரு பீக் இருந்திருக்காரு. இந்த எனக்கு தெரிஞ்ச அவர் தான் எல்லாமே உள்ள அவர் தான் தெரிஞ்சா இல்லை, அவர் தான் எல்லாமே. அவருடைய இமோஷன், அவரோட ஃபீலிங், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட நாலேஜ் எல்லாம் சேர்ந்தா அந்த மியூசிக்காக கன்வெர்ட் ஆகுது, கரெக்டா? அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியோ ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியோ எதுவும் தேவையில்லன்னு தான் தோணுது. அவர் வாழ்ந்ததே அவரே ஒரு ஆயுதம், அவர் வாழ்க்கையே ஒரு புரட்சி தான்.
ஆனால் ஸ்டார்டிங் டைமில் அவரும் அதை அனுபவிச்சிருப்பாரா அப்படிங்கிறது தெரில. இப்போ ஒரு ராஜேஷோட ஆர்டிக்கலில் இந்த ஓரம்போ பாட்டெல்லாம் போட மாட்டேங்கிறாங்களாமா நிறைய எஃப்எம்லாம், அதை வேணும்னே பேன் பண்ணுறதுக்கு வளர்ச்சியை தடுக்கணும்லாம் நினச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய இது.
லைக் ஐகானிக் மென் அவர் தான், லைக் எவ்வளோ லைஃப்ஸ் லீட் பண்ணுவாங்க, ஒரு இளையராஜா ஆகிறதுக்கு எவ்வளோ வாழ்க்கை வாழும். இப்போ அன்னைக்கு கூட இன்னொரு ஒரு கம்போசர் ஒரு ரெண்டு பேரோட பேசிட்டு இருக்கும்போது
யாருன்னு சொல்ல மாட்டேங்க, எல்லாம் இன்னொருத்தர்
அதெல்லாம் பெரிய ஆட்களாக அவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்போசர், அவர்கிட்ட பேசும்போது கூட சொல்லுது லைக் அந்த காலத்தில் வந்துட்டு லைக் ஒரு 70s, 80s ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆல்பம்லாம் முடிச்சிருவார், அதுக்கப்புறம் படம் எல்லாம் 2-3 முடிஞ்சிடும். இப்போ அந்த ஸ்பீடு கிடையாது, இருக்காங்க பட் ஆனால் லைக் அந்த அவரோட ஸ்பீடு கூட யாரும் வந்தது கிடையாது. அது என்னன்னு கூட நிறைய பேருக்கு புரிஞ்சது கிடையாது. அது சில பேர் சொன்னாங்க இல்லை வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரிக் ஒன்று, இந்த ட்ரிக் ஒன்று நிறைய பேர் இந்த மியூசிக் அனாலிசிஸ் படிக்கும் போதெல்லாம் அவரை பற்றி அதை பற்றி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வேறு ஏதோ ஒரு லைக் அந்த டிட்டர்மினேஷன் இருக்குல்ல அதை மெயின்டைன்
பண்ணுறதுன்ட்டு,
அதுதான் மேட்டர் ஆகுதுன்னு தோணுது. அதுதான் அவரோட பெரிய ஒரு அவர் டிசிப்ளின் தான். அவர் இசை கலைஞர் தான் அந்த டிசிப்ளின் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனிதருக்கே அந்த இளையராஜா டிசிப்ளின் வந்தாலே முன்னேறிடலாம்.
இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மியூசிக் வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரிலாம் இல்லாமல் அவர் எல்லாத்துலேயும் கலந்து கட்டு அடித்ததும் கூட ஒரு பெரிய அந்த இந்த மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ கிளாசிக்கல் சாங்லாம் எடுத்துக்கோங்க, சிந்து பைரவி இதெல்லாம் வந்து இளையராஜா பண்ணுறாருங்கிறப்போ அது அதுவே ஒரு புரட்சி மாதிரி தான் இருக்குது. நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒரு ஆள் எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு.
இது கூட யோசிச்சு பாருங்கள், விக்ரம் டைட்டில் ட்ராக் இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான ரேப் சாங். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் சாங்னா விக்ரம் டைட்டில் ட்ராக்கு.
கமல் பண்ணதானே விக்ரம், அதான்
அது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் ட்ராக் தமிழில், அது பண்ணது இளையராஜா.
ஓ சூப்பர்.
அப்போ எங்கேயோ போயிருக்காரு அவரு, அவைலபிள் டெக்னாலஜி வச்சு மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட லைக். நான் இப்போ ஒரு கம்போசராக ஒரு விஷயம் பண்ணுறேன்னா, என்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா நான் யோசிச்சு பார்ப்பேன், அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்மக்கிட்ட இந்த டெக்னாலஜி, போன மாதம் வந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறோம். அப்போ அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி கிடையாது, எப்படி பண்ணாங்க? ஆனால் அவர் எதையும் தாண்டி வந்தார், அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மியூசிக்லேயும் உடச்சிட்டு வெளில வந்தார். கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கலாம், அது வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கலாம், கர்நாடிகா இருக்கலாம், ஹிந்துஸ்தானியாக இருக்கலாம், ஒரு லைக் அந்த டைம் நிறைய பேர் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல, லைக் கோ கம்போசர்ஸ் சொல்லக்கூடாது. அந்த
ஆமாம், அவரோட சாயல்லே நிறைய கம்போசர்ஸ் வந்தாங்கல்ல,
கண்டெம்பரரிஸ்
நிறைய பாட்டு நம்ம இளையராஜா பாட்டு நினச்சிருப்போம், ஆனால் அவர் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற யாரும் பண்ணியிருப்பாங்க.
இந்த பாட்டு தான் ரொம்ப வருஷம் கன்ஃபியூஸ்ட் அந்த இந்த வாழ்வே மாயம் வந்து நீலவான ஓடையும்
கங்கை அமரன்
பாட்டு, ரொம்ப நாள் இளையராஜா பாட்டு நினச்சிருந்தேன்.
நல்லா இருக்கும். அந்த டியூனிங் எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரி தன்மா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு, என்னன்னா அது கண்ணுக்குள் நூறு நிலவு, கண்ணுக்குள் நூறு நிலவா. இந்த மாதிரி நிறைய பாட்டு இல்ல, அது கண்ணுக்குள் நிலவுனா இளையராஜா கிடையாது, அவரோட காலகட்டத்திலே வந்த பாட்டு கண்டெம்பரரியா இருந்தது.
அதனால இவங்களும் கீழே குறைச்சு பேச முடியாது, இவங்களுக்கும் அந்த இது
இருந்துச்சு.
அது அந்த ஒரு ஜானர், அந்த ஒரு ஃபார்ம் டெவலப் பண்றதுக்கு இவங்களுக்கும் ஒரு ஒரு பங்கு உண்டு.
சூப்பர்.
ஸோ அண்ட் யோசிச்சு பாருங்கள், லைக் யுவன் எப்படி ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கம்போசரோட சன், அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தே கண்டுபிடிச்சு அதில் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணிட்டு
போயிட்டேன்.
எனக்கு என்ன, ரெண்டு பேரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. நிறைய இன்டர்வியூவில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு மியூசிக்
இளையராஜாவும் யுவன் சொல்கிறீங்களா,
மியூசிக் தெரியாது எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஆமா, நான் கை வைக்கிறேன் இங்க இருந்தா வருது.
எனக்கு ரொம்ப அப்படிதான் சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஹர்ட் ஆகும், அப்பா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு ஐயோ அப்படிதான் தோணும். லைக் இன்னும் ஒரு வாரமா இந்த புக் ஒன்று படிச்சிருந்தேன், டோட்டலா எதுவும் தெரியாது போல சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கும்.
அது ரொம்ப புனிதப்படுத்தப்பட்ட விஷயமா தெரியலையா, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அப்படியே வருது அப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இளையராஜாவோ ஏ ரஹ்மானோ இவனோ ஒரு 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 நல்ல வெல் பில்டான ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அதுக்கு அடுத்து வர்றவங்க அதையே இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்குவாங்கல்ல, அதே மாதிரி இதுதான் ஓகே, ஓ இசைனா கடவுள் தான் போல இருக்கு, அப்போ நம்ம வந்து நம்மளும் ஒரு ஒரு காட்னஸை உணர்ந்துக்கணும்னா அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு இசை வரும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இது உள்ளே வந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறது.
அது எனக்கும் தான், நானே செலவடி சிம்பிளாக சொன்னால் நானே நிறைய வாட்டி கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் என்னை எப்படின்னா, ஒரு வேளை நான் மியூசிக் டைரக்டராக இருக்கனே, நான் ஏத்திஸ்டாக இருக்கிறேன்னே, இந்த தமிழ் சமூகம் என்னை ஒத்துக்குமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். ஏத்திஸ்ட் மியூசிஷியன்லாம் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் தான், அவங்க ஓப்பனாகவும் பேச மாட்டாங்க அது ஏத்திசம் பற்றி, கரெக்டாக.
ஏன்னா
தெரியல, ஐ திங்க் இந்த ஸ்டெரியோடைப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க போல அப்படி இருக்கும்.
ஓகே,
ஆனால் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி தான், ஒரு கிளைம் தான், ஏத்திசம்ங்கிறது ஒரு கிளைம், நீ ஒரு அதாவது ரிஜெக்டிங் அ கிளைம், நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்கிறேன் அவ்வளோதான்,
இல்லைங்கிற
அதுக்கு மேலே ஒரு கான்வர்சேஷனே கிடையாது அதுக்கு. சரி நீங்கள் கடவுள் நம்பினா நீங்கள் நம்புங்க, நான் நம்பலை அவ்வளோதான். பட் இப்போ மியூசிக்கை ஹோலிஸ்டிக்காக அதாவது ரிலிஜியஸாக மாற்றும் போது பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு சேம்பரில் ஒன்று போட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கைட்லைன்ஸில் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அது இங்கே மட்டும்தான் பிரச்சனை, நம்மளுக்கும் என்ன ஒரு ஒரு மியூசிக் புதுசாக வந்து மியூசிக்காக மியூசிஷியன் ஆகி ஒரு கம்போசர் ஆக போகிறோம்னா அவன் வந்துட்டு முதல்ல உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க வந்து இன்னும் வந்துட்டு எனக்கு மியூசிக் தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ரியலாகவே அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு ஜென்யூனான ஃபீலிங் இருக்கலாம்ல, நான் இன்னும் கற்றுக்கலன்ட்டு. ஏன்னா மியூசிக் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் குண்டு
பண்ணிருந்தேன்,
நான் வந்து பியானோ கிளாஸ் போவேன், கிளாசிக்கல் பியானோ கிளாஸ்,
ஓகே
சரிங்களா. அப்போயே கேட்பாங்க, நான் அப்பப்போ எஸ்கேப் ஆகிறேன், ஒரு ஒன் ஹவர் இங்கேயே ஓடி போயிடுவேன், கிளாஸ் போகிறேன்னு சொல்லி ஓடி போயிடுவேன். அது கேட்கும்போது எல்லாருமே கேட்பாங்களா, நீங்கள் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு, இல்லை கிளாஸ் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. என்ன கிளாஸ்னால் பியானோ கிளாஸ்ன்ட்டு, அதான் மியூசிக் டைரக்டிங்களா எதுக்கு பியானோ கிளாஸ்ன்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது, வாழ்க்கை பூரா கற்றுக்கிட்டு தான் இருக்கணும், வாழ்க்கை பூரா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கணும். தேர் இஸ் நோ, இஃப் யூ ஸ்டாப் லேர்னிங் மியூசிக் அவ்வளோதான், சாப்டர் ஓவர். ஆனால் அதே தான் இவங்களுக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன், அதாவது இன்னும் அவங்க 100% மியூசிக் தெரியாதுன்னு இருக்காங்க. ஸோ அதனால
தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க
அப்படின்ட்டு. அவங்க என்ன தான் அவங்க திருப்பி அவங்க ஜேர்னியை பார்த்தா கூட பெருசாக இருந்தால் கூட அவங்களுக்கே ஒரு யார்ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்.
சூப்பர் சூப்பர், கரெக்ட் தான். அந்த லூசு கொதி மாதிரி யோசிக்காதரா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிக்கிறீங்க.
அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு அது ஒரு நம்ம அந்த விஷயத்தை நம்ம வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அவ்வளோதான்.
ஸோ இந்த எபிசோட் வந்து இதோட முடியுது. இளையராஜா பற்றின டிஸ்கஷன் தென்மா கூட அப்படியே போச்சு. தேங்க்ஸ் தென்மா, உங்களோட நேரத்தை ஒரு நல்ல நேரத்தை செலவிட்டதற்காக நன்றி.
தேங்க்யூ குரு பாய், தேங்க்யூ.
அடுத்து தேங்க்யூ. அடுத்து வேற ஒரு நல்ல டிஸ்கஷனோட திரும்ப உங்ககிட்டயே கூட
வருவேன்.
வேற ஏதாவது நம்ம கண்டிப்பாக யுவன் பத்தி பேச வேண்டியிருக்கு, ஏன்னா உங்களுக்கும் யுவன் பிடிக்கும். யுவன் பத்தி அப்படியே ஒரு டிஸ்கஷன் ஒன்று போடுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா
ஓகே.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளர் இல்லாம ஒரு ரசிகனா வந்து நான் பேசுனதுக்கு.
சூப்பர், எங்களுக்கும் அதுதான் தேவைப்பட்டுச்சு, அதனால நன்றி நன்றி.
தேங்க்யூ.
ஓகே, லவ் யூ தன்மா, லவ் யூ.